ஆசிரியர் கொடுத்துள்ள அடைமொழிகளை பற்றி சிந்தனைக்கு நம்ம பின்னாலதான் வர்றோம். முதல்ல செய்திகளை தெரிந்து கொள்வோம். சரி, அப்போ செவி ஆகாயத்தை துணை கொண்டு ஓசை அறியுது, அதுக்கப்புறம் தோல் காற்றை துணை கொண்டு ஸ்பரிசத்தை அறியுது, கண்ணு நெருப்பை துணை கொண்டு என்ன செய்யுது, உருவத்தை அறியுது. சுவை மனம் இந்த ரெண்டு தான் மிச்சம் இருக்கு இல்லையா. வாயு எதை அறியுது, மூக்கு எதை அறியுதுன்னு சொல்லணும். நன்றாக நீரிடமா நாவு ரதம் தான் அறியும், அதுதான் அடுத்த பாட்டு. நன்றாக நீரிடமா, நீரை நன்றாக தனக்கு ஆதாரமாக கொண்டு இந்த நாக்குங்கிற பொறி இருக்குதே இந்திரியம், இந்த வாயுங்கிற இந்திரியம், அது நீரு என்ற பூதத்தை ஆதாரமாக கொண்டு சுவை என்ற புலனை அறிகின்றது. பொன்றா மனம், பொன்றா மனம், மூக்கு எதை இடமாக கொள்கின்றது, பூவிடமாக. பூ என்பது என்னன்னா பூமி, மலரை சொல்லவில்லை, பூமி அதே பூன்னு சொல்லுவாங்க. பூ உலகம் சொல்றோம் இல்லையா, பூ உலகம், இந்த நிலத்தை நில உலகம்னு சொல்ல வேண்டிய இடத்துல பூ உலகம், பூனு சொன்னாலே அது பூமி, அது வடமொழி சொல். தமிழ் சொல் பூனா மலர் தான், வடமொழியில பூ சொன்னா அது பூமி. பூமி பூவிடமா, ஒரு இடத்துல அதுக்கு பாருன்னு பேர் சொன்னாரு, இன்னொருத்தர் நிலம்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல பூமின்னு சொல்றாரு, இப்ப பூன்னு சொல்றாரு, பல பெயர்கள் சொல்றாரு ஆசிரியர். நிறைய சொல் வளம் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆகவே பொன்றாத மனம், குறைவில்லாத அந்த மனத்தை மூக்கு பூவிடமா என்று அறிகின்றது, நிலத்தை ஆதாரமாக கொண்டு அறிகின்றது சொன்னார். அப்புறம் என்ன சொல்றாரு, நின்றறியும் இறையா என்று ஓதும் அன்றே இறை ஆகமம். இதெல்லாம் இறைவன் அருளை செய்த ஆகமங்களிலே சொல்லப்பட்டவை, ஞானேந்திரியங்களாக இருக்கக்கூடியவை. அது மெய்வாய் கண்முகசுவின்னு சொல்லுவோம், இங்க வந்து செவி தொடங்கி ஆசிரியர் சொல்லியிருப்பதனால அந்த முறையில சொல்லணும். செவி, மெய், கண், வாய், மூக்கு. செவி, மெய், கண், வாய், மூக்கு. முதல்ல தன்மாத்திரைகளை அந்த வரிசையில சொல்லியிருக்காரு இல்லையா, ஓசை, பரிசம், ரூபம், சுவை, மனம். அதனால அதே ஆர்டரை இங்க இந்திரியங்கள்லையும் பின்பற்றி சொல்லணும். அப்போ செவி, மெய், கண், வாய், மூக்கு, இந்த இந்திரியங்கள் எல்லாம், அதுல செவி ஆகாயத்தை சார்ந்து ஓசையை அறிகிறது, தோலானது காற்றை சார்ந்து பரிசத்தை அறிகின்றது, கண்ணானது நெருப்பை சார்ந்து உருவத்தை காண்கின்றது, வாயானது நீரை சார்ந்து சுவையை அறிகின்றது, மூக்கு இருக்கிறதே அந்த மூக்கு நிலத்தை சார்ந்து என்ன செய்கிறது, மனத்தை அறிகின்றது என்று இப்படி இறைவன் அருளி செய்த ஆகமங்களிலே சொல்லப்பட்டுள்ளது என்று ஞானேந்திரியங்கள் சொல்லி சொல்றார். நாம் படிச்ச பாடத்துல எல்லாம் கண்ணு வந்து உருவத்தை காணுது இல்லையா, சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு நாங்க படிச்சிருக்கிறோம். இங்க வேற மாதிரி சொல்லியிருக்காது, ஆகாயத்தை சார்ந்து அறியுது, இது காற்று சார்ந்து அறியுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஆசிரியர் சொல்றேன். உங்க சயின்ஸ்ல இப்படி சொல்லாம இருக்கலாம், இங்க நான் வந்து என்ன எதை ரெஃபர் பண்ணி சொல்றேன்னா, இறைவன் வகுத்த ஆகமோ இப்படி சொல்லுது, இறைவன் வகுத்த ஆகமோ சொல்கிறது. இப்போ நாம வீடு வேறு அடைவதற்கு பெரிய சவாலாக நமக்கு இருப்பவை இந்த ஞானேந்திரியங்கள் தான், பெரிய சேலஞ்ச் இல்லையா. இந்த வேலையை செய்து முடிச்சிடலாமா, செய்து முடிக்கலாம், ஆனா அவ்வளவு எளிதான் முடிக்க முடியாது. பெரிய பெரிய சவால்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எதிர்கொண்டு அந்த சவால்கள் எல்லாம் வெற்றிகரமா நாம முறியடிச்சாதான் என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றது. பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வீரர்கள் பேட்டி கொடுக்குறாங்க, அடுத்த மேட்ச் எங்களுக்கு பெரிய சவாலா இருக்கும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி உலகத்துல பெரிய பெரிய சவால்கள்லாம் சொல்றோம், ஆனா நாம் நம்முடைய முடிவான லட்சியம் எது, அந்த லட்சியத்தை அடைய நமக்கு சவாலாக இருப்பவை எவை அப்படின்னா, இந்த ஐந்தும் தான் ஞானேந்திரியங்கள், இந்த ஐந்தும் தான். மும்மலங்கள்னு சொல்றீங்க, மும்மலங்கள் இருந்து நீங்கினால்தான் முத்தின்னு சொல்றீங்க அப்படின்னா, மும்மலங்கள் கண்ணுக்கு புலனாக கூடியவை அல்ல, அவை நம்மிடம் செய்கின்ற ஆதிக்கங்களை எல்லாம் நாம வந்து வெளிப்படையாக காண முடியாது. இந்த மும்மலங்களும் நம்மிடம் செய்கின்ற ஆதிக்கங்களுக்கெல்லாம் களமாக இருப்பது இந்த ஐம்பொறிகள் தான். இந்த ஐம்பொறிகள் மூலமாகத்தான் எல்லா ஆதிக்கத்தையும் செய்கின்றன. மூலம் மலம் ஆணவம், அதனுடைய ஆதிக்கம் நடைபெறுகின்ற களம் எது, இடம் எது, ஐம்பொறிகள் தான். அதனாலதான் சிவஞான போதை எட்டாம் சூத்திரத்துல ஆணவம்னோ கண்மம்னோ மாயினோ எதுவும் சொல்லாம ஐம்புல வேடரின் சொன்னார். அதை விட்டு அதை விட்ட உடனே அந்நியமின்மையின் அறங்களர் சிலமே முடிச்சிட்டார். என்ன சித்தாந்தத்துல பந்தம்னு எதை சொல்றாங்க? மும்மலங்களை அல்லவா சொல்கின்றார்கள். அதில் மூலமலமா இருப்பது ஆணவ மலம். மும்மலங்களில் கண்ம மாயையை குறிப்பிடல, மூலமலமா இருக்கிற ஆணவத்தையாவது குறிப்பிட்டிருக்க மாட்டோமா? அதையும் குறிப்பிடல, ஐம்புலன்களை மட்டும் சொல்கின்றாரே. அந்த இடத்துல ஐம்புலன்னு சொல்லும் போது சிவஞான சுவாமி என்ன சொல்கின்றார்கள்? ஐம்புலன்னு சொல்லியிருக்கிறது, உண்மையான ஐம்புலன்களை சொல்லல. ஐம்புலன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பது ஐம்பொறிகள் தான் சொல்றார். அந்த ஞானேந்திரியங்கள், இந்த ஞானேந்திரியங்கள் தான், இவைதான் வேடர்கள். அப்ப ஐம்பொறின்னு சொல்லிருக்கணும், ஞானேந்திரியம்னா ஐம்பொறின்னு சொல்லிருக்கணும். ஐம்புலன்னு ஏன் சொன்னாரு? இந்த பொறிகளால் அறியப்படுபவைதான புலன், ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குல்ல. இப்படி தொடர்புடைய பொருள்ல ஒரு பொருளோட பேரை இன்னொரு பொருள் மேல ஏத்தி சொல்லலாம். ரெண்டு பொருளுக்கும் தொடர்பு இருக்கணும். ஆனா சும்மா ஒரு பொருளோட பேரை ஏதாவது ஒரு பொருளுக்கு சொல்லக்கூடாது. ரெண்டு பொருளுக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்ததுன்னா இந்த பொருளோட பேரை என்ன செய்யலாம்? அந்த பொருள் மேல ஏத்தி சொல்லலாம். அப்படி ஏத்தி சொல்றது ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. அதனால அங்க ஐம்புலன்கிறது அந்த உண்மையான பெயர் இல்ல, அது ஆகு பெயர். ஐம்பொறிகளை குறிக்குது. இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஞானேந்திரியங்களை தான் அங்க சொல்றாரு. இவற்று இந்த வேடர்களோடு கூடித்தான் ஆன்மா வந்து இந்த உலகத்திலே தனக்குரிய செயல் எது? தவம். தவம் என்பது என்ன? சிவ வழிபாடு. சிவ வழிபாடாகிய தவத்தை செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த தவநெறியில் செல்ல விடாமல், ஆகமங்கள் சொல்கின்ற அந்த சரியை கிரியைகளெல்லாம் ஈடுபட விடாமல் இல்லையா, இந்த புலன்கள் மேலேயே நம்மை இழுத்துச் செல்பவை எவை? இந்த பொறிகள் தான். ஆகவே இந்த பொறிகளோடு சேர்ந்துதான் நீ வந்து இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் பிறவிலேயே உணர்ந்து வருகிறாயின்னு குருவா வந்து இறைவன் உணர்த்துறார். உணர்த்த உடனே அதை உள்ளபடி உணர்ந்து இந்த பொறிகளின் சார்பை விடுகிறது. விட்டு என்ன செய்கின்றது? திருவடியை அடைகின்றதுன்னு எட்டாம் சூத்திரத்தில் அருமையா சொன்னார்களே, அந்த செய்தி இங்க ஆசிரியர் நயமா குறிப்பிடுகின்றார். என்றோதும் அன்றே இறையாகமம், ஞானேந்திரியங்கள்லாம் இப்படி இப்படி அறியும்னு சும்மா அறியும்னு நினைச்சுக்காதப்பா அப்படிங்கிறார். அதுக்குதான் இத்தனை அடைகள். அறிவியல் பாடத்துல நம்ம படிக்க அதான் படிக்கதான் செய்யறோம். கண்ணு உருவத்தை காணும், செவி ஓசைய அறியும் கேட்கும், மூக்கு மனத்தை முகரும், நாக்கு சுவைய அறியும், தோல் ஸ்பரிசத்தை அறியும் சொல்லிட்டு அதோட விட்டு போயிருவாங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி அறியறது மட்டும் இல்ல, நம்மையே இதுதான் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. அந்த செய்தி அவங்க சொல்ல மாட்டாங்க, அந்த வாழ்வியல் பிரச்சனைகளும் அங்க போக மாட்டாங்க, செய்தி மாத்திரம் சொல்லிட்டு போயிருவாங்க. இதான் சும்மா அறிஞ்சிட்டு சும்மா இருக்குதா? அவையெல்லாம் கண்ணு வந்து சும்மா காணுவதுக்கு உதவுது, அவ்வளவுதானா? இது பண்ற அக்கிரமத்தை எங்க சொல்லி சொல்றது? செவி சும்மா ஓசையை கேக்குதா? பகுத்து கேக்குதா? இதைத்தான் கேட்கணும், இதை கேட்க கூடாது. ஆக எப்படி நம்மை வந்து நன்னறியில் நிற்க வேண்டும் என்று நாம விரும்பினாலும் நம்ம எவ்வளவு வலுக்கட்டாயமாக இழுக்கின்றன இந்த ஞானேந்திரியங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மேல கருணை வைத்த நம்ம ஆசிரியர்கள் தான் சொல்லுவாங்க. நம்ம திருமுறை ஆசிரியர்கள், நம்ம சாத்திர ஆசிரியர்கள் தான் சொல்லுவாங்க. வேற யாரு நமக்கு அதெல்லாம் சொல்ல போறாங்க? இவர்களை விட்டா நமக்கு வேற துணை கிடையாது. எது உறவு எது பகைன்னு இவர்கள் எடுத்து சொன்னாதான் நமக்கு தெரியும். இதுதான் அருமையா சொல்லியிருக்கிறார். சும்மா கண்ணு காணும், செவி கேட்கும், அப்படி இல்லப்பா, பொல்லாதவை இவை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு இவை நாம பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சுவைப்பதற்கும் மட்டும் உதவி கொண்டிருந்தா ரைட், நல்ல பிள்ளைங்க சொல்லலாம். அஞ்சு பேரும் நல்ல அருமையான ஆட்கள் சொல்லலாம். வழியிலேயே அவற்றின் கட்டுப்பாட்டிலே நம்மை வந்து அடக்கி வைத்திருக்கிறார். இல்லாம முடியாது. அதுவும் அந்த பொறிகளை சொல்லும்போது என்ன சொன்னாரு? செவி, தோல், கண், அத்தாலும் மூக்கு என்று அறி. அத்தாலும் வரிசையா செவி, தோல், கண்ணுன்னு சொல்லிட்டு வராரு. இந்த நாக்க சொல்லும் போது அந்த நாக்கு ஒரு சுட்டு, ஏன்னா அது படுத்துற பாடு பெரும்பாடு இல்லையா, அந்த நாக்குன்னாரு. இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க வீட்டுல? என்ன வச்சிருக்கீங்க? தோசை. அதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? பொடி. ஏன் சட்னியே வைக்கல? சாப்பிட முடியாது. நீ வைய, அதுக்கப்புறம் சாப்பிட்டா போதும். எத்தனை தடவை சொல்லிருக்கிறேன்? அடுத்தால பையன் வாரான். என்ன வச்சிருக்கிற? சட்னி வச்சிருக்கேன். ஏன் சாம்பாரியா வைக்கல? அது இல்லாம எனக்கு இறங்காது உள்ளங்க. என்ன பிரச்சனை? என்ன வயிற்றுக்கு வேளா வேலைக்கு பசி வந்துடும் இல்லையா? அந்த பசி ஆறணும். அதுதான் அங்க முதன்மையான நோக்கம். முதன்மையான நோக்கம் என்னங்கிறதே போயிடுச்சு, அடிபட்டு போயிடுச்சு. பசி ஆறணும், அதுதான் முதன்மையான நோக்கம். என்ன? ஆனா இந்த வயிற்றுக்கு உணவு போகிற பாதையில இடையில இது இருந்து கொண்டு சில இடங்கள்ல போற வழியில யாராவது இடையில நிப்பாங்க. என்னன்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போ, அவ்வளவுதான். எனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போ, அல்லது நான் போக விட மாட்டேன். உனக்கு பெரிய கவலை கொடுத்து உன விரக்தியில தள்ளிடுவேன். என்ன உணவு இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த டேஸ்ட் இல்லாட்டா, என்ன ஐயா சாப்பிட்ட மாதிரியே இல்ல, ஐயா சாப்பிட்ட மாதிரியே இல்ல. இடையில அதாவது உணவு இந்த வயிற்றுக்கு போற வழியில இடையில இது இருந்து கொண்டு இதுக்கும் அந்த உணவுக்கும் தொடர்பு ஒரு சில நிமிடங்கள் தான். அந்த அந்த நிமிடங்களுக்காக நம்ம எவ்வளவு நம்ம வந்து ஏங்க வைக்கிறது, அதற்கு உரிய சுவையை கொடுத்து விட்டா எவ்வளவு மகிழ வைக்கின்றது. அந்த கடையை அந்த கடைக்கு போனோம்யா, போனா சும்மா அங்க எங்கன்னு போயிட்டு போனா அங்க போனோம்யா, கடை போய் அந்த கடை சாத்திருந்ததுன்னா ரொம்ப வருத்தமா போயிடும் இல்லையா. இதுக்காக தானே நான் அங்க இருந்து வந்தேன், இப்படி சாத்திட்டாங்களே, சரியாதே சாப்பிடுவோம். ஆனா நிலைமை என்னன்னா எல்லாம் பசி வந்திட பத்தும் பறந்துவோம் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுல போய் அப்படியே அதிகாரமா கேட்பாங்க, அது இருக்கா இது இருக்கா இது இருக்கா, கதை முந்தி ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா அது இருக்கா இது இருக்கானா, வீட்டம்மா சொல்ற இன்னைக்கு பார்த்து ஒன்னும் செஞ்சு வச்சிருங்க, நீங்க இவ்வளவு சீக்கிரமா வருவீங்கன்னு தெரியாது, இன்னைக்கு தொடர்ந்து சொல்லிட்டு சாப்பிடுறது இந்த கீரை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கீரை வச்சு என்ன கீரை எடுத்து சோகத்துல வீசிட்டானா, வேற என்ன இருக்கு அப்படின்னா, இல்லங்க நீங்க ஒண்ணும் இல்லங்க அப்படின்னு உடனே கொஞ்ச நேரம் அப்படி கோபத்தோட இருந்து பார்த்தா தன்னால பசி வயிற்றுல மணி அடிக்க ஆரம்பிச்சுட்டு, சரி சரி இந்த சோத்துக்கறிய மடிச்சு வை அப்படின்ட்டானா. அப்படியும் ஒரு வேடிக்கை கதை சொல்லுவாங்க. நாக்குக்கும் வயிறுக்கும் போராட்டம் நடந்தா கடைசியில வயிறு தான் ஜெயிக்கும், ஆனா ஒரு வருத்தம், நாக்க போதுமான அளவு திருப்திப்படுத்தல. அதான் ஒரு அரை கிலோ ஸ்வீட் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன், அப்படி ஸ்வீட்டை பாக்குறேன் நல்லா இருக்கு, ஒரு 100 தனியா போட்டுருங்க, இன்னும் அங்க வச்சே சாப்பிடுது, வீட்டுக்கு போற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு முடியல, அங்க வச்சே கொஞ்சம் டேஸ்ட் பாத்துருவோம், ஒரு 100 தனியா போட்டுருங்கய்யா அப்படிங்கிறோம். எல்லாம் யாருடைய ஆதிக்கம், இந்த நாக்கினுடைய ஆதிக்கம் தான் இல்லையா. அதனால அத குறிப்பிட்டு சொன்னார், அந்த நாக்குன்னாரு போட்டு பாடா படுத்திருப்பாரு அப்படின்னு குறிப்புவாங்க, செவி தோல் கண் நாக்குன்னு சொல்லிட்டுலாம்ல, அந்த நாக்குன்னாரு. ஏன்னா அந்த நாக்கோட நமக்கு நிறைய அனுபவம் இருக்கும் அப்படிங்கறது ஆசிரியருக்கு தெரியுது. செவி தோல் கண் அந்த நாக்கு மூக்கு அப்படின்ட்டு அந்த நாக்கு அத ரொம்ப குறிப்பா சொன்னார். அதான் உயிர்ச்சுவையும் தூணல்லார் தோற்சுவையும் எல்லாம் அயிர்ச்சுவையின் ஆகுபவென்று எண்ணி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த அயிர்ச்சுவை தான். ஆகையினாலே அந்த சிவமே நாம் அறியத்தக்கது, சிவத்தை அறிய வேண்டும் அப்படின்னா அதுல வந்து நமக்கு எவ்வளவு ஒரு ஊக்கம் வேணும், எவ்வளவு எழுச்சி வேணும், சிவத்தை நான் காண வேண்டும் என்ற ஒரு எழுச்சி இல்லையா. அந்த எழுச்சியை வந்து அந்த எழுச்சியான உணர்வை ஏற்பட விடாமல் இல்லையா, நமக்கு தேவையான புலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறதா, அப்போ ஒரு திருப்தி வந்துருது, சரி சொல்லி அப்போ அந்த அந்த முன்னேற்ற பாதையை நோக்கி நம்மை அந்த முன்னேற்ற பாதையை அப்படி பார்க்கவே கூட விடாமல் இவர் இந்த ஐந்தையும் திருப்தி கொண்டு போட்டு கொடுத்தா இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விடுகின்றனவே, அதான் இந்த ஐந்தும் பண்ற பெரிய ஆதிக்கம். அப்போ இதற்கு மேல என்ன இன்பம் இருக்கு, இந்த ஐம்பொறிகள் தருகின்ற இன்பத்தை விட என்ன இன்பம் இருக்கிறது இல்லையா. இந்த ஐம்பொறிகள் தருவது நமக்கு நிலையான இன்பம் அல்ல, இது வந்து இன்பம் போல காட்டி முடிவுல ஒரு துன்பம். ஏன்னா இது வந்து ஒரு இதுல நிறைவு கிடையாது, எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுல ஒரு நிறைவு கிடையாது. என்னன்னா இன்னைக்கு வந்து வீட்டை சாப்பிட்டா நல்ல நிறைவுயா, என்னதான் ஹோட்டல் சாப்பிடுவாங்க, வீட்டை சாப்பிட்ட மாதிரி நிறைவு இருக்காதுமோ, என்ன நிறைவுனாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு தான், அடுத்த வேலைக்கு சாப்பாடு அத மாதிரி சாப்பிட்டாதான் அடுத்த வேலைக்கு நிறைவு, அப்படி தினந்தனா அந்தந்த வேலைக்கு சாப்பிட்டாதான் நிறைவு, பசித்துண்டு விண்ணும் பசிப்பானை உப்புன்னு சொல்லுவார் இல்லையா. ஒன்று கிடைத்து விட்டது அப்படியே அந்த நிலைத்த நிறைவு என்பது இல்லை இல்லையா. உலக இன்பம் எல்லாமே என்ன அப்படின்னா எவ்வளவு கிடைத்தாலும் ஒரு முழு நிறைவு வராது, அது இன்பம் இருக்கும் இருக்கும் இன்பமா இருக்கும் இருக்கும் நினைச்சு நினைச்சு கடைசியில அணுவிக்க அணுவிக்க முடிவுல வந்து அதுல நிறைவான இன்பம் இல்லை அப்படின்னு நினைச்சு